ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 8, பரத்தை அடைதல், பதம் 28, பாகம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவம், தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம், அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வாம் யோகி பரஸ்தானமுபைதி சாத்யம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவம், தானேஷு யத் புண்ணியபல பிரதிஷ்டம், அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வாம் யோகி பரஸ்தானமுபைதி சாத்யம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷிரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் யுதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாததேஷதாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ண பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதை சுன்பந்தி திவ்யை ஸ்தவை வேதை சாங்கவத க்ரம உபநிஷத் காயந்தி எம் சாமகம். தியானாவஸ்தித தத்கதீன மனஷா பஷ்யந்தியம் யோகினம் யஷாந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் வந்து கிருஷ்ண உணர்வின் மகத்துவத்தை பற்றி பகவான் கூறுகின்றார். நேற்று பார்த்தோம் எப்படி ஒரு மனிதன் பலவிதமான முறைகளை செய்ய வேண்டும் என்று, தானங்களை கொடுக்க வேண்டும், தவம் புரிய வேண்டும், வேதங்களை படிக்க வேண்டும், யாகங்களை செய்ய வேண்டும், கர்ம ஞான பாதைகளை பின்பற்ற வேண்டும், குருகுலம் சென்று குருநாதரிடம் குருகுலத்தில் தங்கியிருந்து குரு என்ன கட்டளை கொடுக்கின்றாரோ அதை செய்ய வேண்டும், ஒரு தாசனை போல அடிபணிந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பலவிதமான நல்ல காரியத்தை மனிதன் கற்றுக்கொள்கின்றான், பிரம்மச்சாரியத்தை ஏற்கின்றான் அப்படிங்கிறத பற்றி பலவிதத்தை பற்றி நம்ம பேசணும் நேற்று. இங்கே இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அருமையாக கொடுத்திருக்கின்றார் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில், பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்துவிட முடியும். நம்ம நேற்று என்னென்னலாம் பார்த்தோமோ அதை எல்லாவற்றையுமே வந்து பக்தி தொண்டு செய்வதன் மூலம் வந்து கிடைக்கப்படுகிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எவன் ஒருத்தன் பலன்களை வந்து பெறுகிறானோ அதை வந்து நம்ம பக்தி தொண்டு எளிமையான பக்தி தொண்டின் மூலமாகவே நம்ம வந்து அடைய முடியும். இதை புரிந்து கொள்வதற்கு அத்தியாயம் 7, 8 உபதேசங்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அத்தியாயம் 7, 8 பகவான் தெளிவாக கொடுத்திருக்கின்றார். இந்த அத்தியாயம் 7, 8 நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா பகவான் சொல்லுகின்ற கூற்று நம்ம நன்றாக புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது பக்தர்களிடம் ஒன்று கூடி புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தனியாக வந்து ஏட்டுக்கல்வியை போலவோ இல்லை மனக்கற்பனை போலவோ புரிந்து கொள்ள இயலாது. பக்தர்களிடம் சங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எவ்வாறு பக்தி செய்வதன் மூலமாக எல்லா தானங்கள் செய்வதில், யாகங்கள் செய்வதில் செய்யக்கூடிய பலன்கள் எல்லாம் பெறுகிறோம் என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 1-6 அப்புறம் 8-18 பகவான் ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு புஸ்தகத்துக்கு வந்து கவர் இருக்குமோ அது போல் வந்து கொடுத்துருக்கின்றார். அதுக்கப்புறம் அத்தியாயம் 7-12 குறிப்பாக நடுவில் உள்ள 6 வந்து பகவத்கீதையினுடைய சாரமாக இருக்கின்றது. பகவத்கீதையினுடைய சாரமாக இப்போ எப்படி ஒரு பிரெட் இருக்குது அப்படின்னா மேலேயும் பிரெட் இருக்கும், கீழேயும் பிரெட் இருக்கும், நடுப்புற வந்து கிரீம் இருக்கும். அதுபோல் பகவான் வந்து அத்தியாயம் 7-12 பகவத்கீதையினுடைய சாரமாக வந்து இருக்கின்றது. முக்கியமாக பக்தியை பற்றி சொல்லப்படுகிறது. பகவத்கீதையினுடைய சாரம் பல மனிதர்கள் பல விதமாக கூறுவார்கள், ஆனால் பகவத்கீதையினுடைய சாரம் என்ன அப்படின்னா பகவத் பக்தி, அதுதான் பகவான் பகவத்கீதையினுடைய சாரம். அப்போ வந்து பகவத்கீதையினுடைய சாரம் ஒரு மனிதன் அதிர்ஷ்டவசமாக இந்த 6 புரிந்து கொண்டான், பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து புரிந்து கொண்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை மங்களமாக ஆகும், மங்களகரமாக வந்து ஆகின்றது. ஏன் மங்களகரமாகின்றது அப்படின்னா எப்போ ஒருவன் தானங்களை செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை விட அதிகமான பலன்கள் அவனுக்கு கிடைக்கிறது. தானங்கள் யக்னங்கள் என்னென்ன செய்கின்றனோ அதை விட அதிகமான பலன்களை கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து அவன் எல்லாவற்றையும் அடைகின்றான். ஒரு ஊரில் அரசர் போனார். அரசர் போகும்போது எல்லாரும் ஓடினாங்க. நாங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்டாங்க, எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒன்று கேட்டாங்க. என்ன பண்ணார் அரசர், எல்லாத்துக்கும் சரி எடுத்துக்கோங்க, சரி சரி சரின்னு சொன்னார். அப்புறம் ஒரு அம்மா சொன்னிச்சு, அவங்க அந்த அம்மா அரசர் வந்து கேட்குறாரு, இந்த மாட்டா என்ன வேணும், உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு என்னமே எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொன்னிச்சு. என்னங்க எதுவுமே வேணான்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லையா அப்படிங்கும்பொழுது இந்த அம்மா சொன்னிச்சு, நீங்கள் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை வந்தால் போதும் அப்படின்னு சொன்னிச்சு. சரின்ட்டு அரசன் என்ன பண்ணுறார், சரி வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கின்றார். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியல் இந்த ஓட்டுப்பதிவு நடக்கும் பொழுது எலெக்ஷன் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீஃப் மினிஸ்டரு அவர்கள்லாம் வந்து ஓட்டு வாங்குறதுக்காண்டி ஒவ்வொரு ஊராக போவார்கள். அப்படி ஒவ்வொரு ஊராக போகும்பொழுது 10 ரோடை சரி பண்ணியிருக்கவே மாட்டான். இருந்தாலும் இந்த சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ வர்ற அன்றைக்கி என்ன பண்ணுவான், எல்லா ரோடையும் சரி பண்ணிவிடுவான். குண்டு குழி இல்லாமல் என் சீஃப் மினிஸ்டர் வராரே திட்டுவாரே அப்படின்னு சொல்லி குண்டு குழி இல்லாமல் வந்து என்ன பண்ணிவிடுவான், எல்லாம் மொத்தமாக வந்து சரி பண்ணிவிடுவான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய அரசன் போகிறார் அப்படின்னா அவர் சாதாரண வீட்டுக்கு போவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரோடு எல்லாத்துக்கு ரோடை போட்டாங்க, வந்து விளக்கு எல்லாத்துக்கு விளக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் வீடு எல்லாத்துக்கு வீடை கட்டினாங்க. இது போல் வந்து ராஜ மாளிகை மாதிரி வந்து ஆக்கி விட்டார்கள். இந்த அம்மா என்ன புத்திசாலித்தனமாக்கி எதையுமே வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவன் வந்து தானங்கள் தவங்கள் யக்னங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றதோ அதை பகவத் பக்தர்கள் வந்து பகவானிடம் பக்தி செய்து எல்லாவற்றையும் அடைகின்றார்கள் அப்படிங்கிறதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எப்படி சின்ன சின்ன கிணறுகளிலிருந்து என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அது மொத்தமாக ஒரு பெரிய அருவியோ ஒரு பெரிய அருவி இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன கிணத்துல வந்து ஒரு 50 கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு பெரிய அருவியில் வந்து கிடைக்குமோ அதுபோல தானங்கள் யாகங்கள் யக்னங்கள் இதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் எல்லாமே பகவத் பக்தி செய்வதன் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகவத் பக்தியை தொடங்குவதற்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மி பகவான் மேலே ஒரு சிறு நம்பிக்கை இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் பகவத் பக்தர்களுடைய சங்கம் வைக்கும் பொழுது நாம் படிப்படியாக கற்றுக்கொள்கின்றோம் அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையை வந்து பக்தர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், மித்த மனிதர்களால் புரிந்து கொள்ள இயலாது. பகவத் பக்தர்களால் மட்டும்தான் வந்து பகவத்கீதையை வந்து புரிந்து கொள்ள முடியும். மற்ற மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால் பகவான் ஏ என்று சொன்னால் அவர்கள் பி என்று புரிந்து கொள்வார்கள், பகவான் சி என்று சொன்னால் அவர்கள் டி என்று புரிந்து கொள்வார்கள், தலைகளாக தான் புரிந்து கொள்வார்கள். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் எதிர்மறையாக தான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் பகவானுடைய பக்தர்களிடமிருந்து சங்கம் வைப்பது மிக மிக முக்கியம். பகவத் பாதையில் முன்னேற வேண்டும் என்றால் நம்ம முதல்ல எங்கே சங்கம் வைக்க வேண்டும் அப்படின்னா துஷ்டர்களை விட்டு பக்தர்களிடம் சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி சங்கம் வைத்து கொள்ளும் பொழுது நம் ஆன்மீக பாதையில் படிப்படியாக முன்னேறலாம். படிப்படியாக முன்னேறும் பொழுது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான கடவுளை பற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கிவிடுகின்றது. பகவானுடைய ரூபத்தை பற்றியோ இல்லை பகவான்களுடைய லீலைகளை பற்றியோ, பகவான்களுடைய லீலைகளை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அற்புதமான லீலைகள், அற்புதமான லீலைகள். நம்ம பகவானுடைய பக்தர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் நாம் புரிந்து கொள்ளலாம். அதே வந்து நம்மளே வந்து புரிந்து கொண்டோம் அப்படின்னா மிகவும் கஷ்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து 16108 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார், பெண்களை திருமணம் செய்து கொண்டார். அப்போ ஒருத்தர் வந்து நல்லபடியாக கற்றுக்கொள்ளலை, கற்றுக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏமா அவர் 16108 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டார், அவருக்கு என்ன காம ஆசையா, அதனால் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படின்னு சில அயோக்கியர்கள் இல்லை பல அயோக்கியர்கள் சொல்வது உண்டு. கிருஷ்ணர் பாரு 16108 மனைவிகள், இவ்வளோ காம ஆசை இருக்கிறது, அவரை போய் கடவுள் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு சில அயோக்கியர்கள் கேள்வி கேட்பது உண்டு. பகவான் காம ஆசைக்காண்டி யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த 16000 பெண்களை ஒரு அசுரன் கடத்தி சென்று வைத்து விட்டான். அப்படி கடத்தி சென்று வைத்து விட்டு இவர்கள் இந்த பெண்மணிகள் ராணிகள் எல்லோருமே 16000 ராணியை கடத்தி சென்றான். இந்த ராணிகள் எல்லோரும் பகவானை பிரார்த்தனை செய்ய பகவான் அங்கு கருணை கூர்ந்து சென்று அந்த அசுரனை வதம் செய்து விட்டார். வதம் செய்து விட்டு பகவான் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய அரண்மனை நாட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பெண்கள் கதறுகிறார்கள், கிருஷ்ணா இந்த அசுரன் எங்களை கடத்தி வந்து விட்டான். வேத காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு சென்று விட்டால் யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். வேற நம்மளுடைய வீட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு திருமணம் ஆகுவதற்கு முன்பு வேற எங்கு சென்று இரவு நேரத்தில் தங்கிவிட்டால் யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அதுபோல கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார்கள், இவர்கள் இந்த அசுரர்கள் எங்களை கடத்து வந்து விட்டார்கள், இதுக்கப்புறம் யாருமே எங்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், கிருஷ்ணா கருணை கூர்ந்து எங்களை திருமணம் செய்து கொள் என்று சொல்லும் பொழுது பகவான் கருணை கூர்ந்து திருமணம் செய்து கொள்கின்றார். காம ஆசையினால் திருமணம் செய்து கொள்ளவில்லை, இவர்கள் வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக பிரார்த்தனை செய்வதனால் பகவான் திருமணம் செய்து கொள்கின்றார். அதுபோல நம்ம பக்தர்களிடமிருந்து நேரடியாக அவர்களிடமிருந்து கேட்கும் பொழுதுதான் நமக்கு வந்து உண்மையான விளக்கம் தெரியும். அப்போதான் எல்லா விதமான சந்தேகங்களும் போகும். அதுக்கப்புறம் பகவானுடைய ரூபம், சுந்தரமான ரூபத்தில் இருக்கின்றார். அது பல மனிதர்கள் ரூபம் இல்லை, கடவுளுக்கு ரூபம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் பகவானுடைய திவ்யமான லீலைகள், பல லீலைகளை புரிந்திருக்கின்றார். அதுபோல பல விஷயங்கள் பகவானை பற்றி இருக்கின்றது, கிருஷ்ணரை பற்றி, கடவுளை பற்றி. அது எல்லாத்தையுமே வந்து பகவத் பக்தர்களிடம் சங்கம் வைத்துக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படி இந்த விதமான சந்தேகங்கள்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவன் ஆனந்த கடலில் மூழ்கின்றான். எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு பகவானை பற்றியும் கடவுளை பற்றியும் கிருஷ்ணரை பற்றி இருக்கின்ற சந்தேகங்கள் விலகுகிறதோ அதுக்கப்புறம் அவன் பகவத்கீதையை படிக்கும் பொழுது அவன் ஆனந்தமாக படிக்கின்றான். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தள்ளிக்கிட்டே இருக்கணும், படி 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 படின்னு. எப்போ ஒருவனுக்கு கொஞ்சமாக ருசி வந்துருச்சு அப்படின்னா அவன்கிட்ட போய் படின்லாம் சொல்ல தேவையில்லை, ஆனந்த கடலில் மூழ்கி அவனே வந்து ஆனந்தமாக படிப்பான். அதுக்கப்புறம் எப்பவும் வந்து கிருஷ்ண பக்தியில் இருப்பதை அவன் உணர்கின்றான். அதுக்கப்புறம் வந்து பகவானிடம் அன்பு செய்கின்றான், பகவானை அன்பு செய்கின்றான். எப்படி ஒரு காதலன் இருக்கான், ஒரு காதலியை வந்து காதலிப்பதைப் போல, இல்லை காதலி காதலனை காதலிப்பதைப் போல பக்தன் பகவானை காதலிக்கின்றான், அன்பு என்கின்ற கடலில் மூழ்கிகின்றான். அப்படி அன்பு என்ற கடலில் மூழ்கும் பொழுது பகவான் இந்த பௌதிக உலகத்தில் சம்சாரத்திலிருந்து ஜென்ம மிருத்தி ஜுராவியாதி துக்கதோஷானு தரிசனம் அப்படிங்கிற சமுதிரத்திலிருந்து எடுத்து பகவத் லோகமான வைகுண்ட லோகத்துக்கு அழைத்து செல்கின்றார். அதனால் நம்ம மித்த பாதையில் வருகின்ற எவன் ஒருவன் வந்து வேதங்களை படித்ததினால் என்ன பலன்கள் வருமோ, யாகங்களை செய்தால், தவங்கள் புரிந்தால், தானங்கள் கொடுத்தால், கர்ம ஞான பாதைகளை பின்பற்றினால் என்னென்ன பலன்கள் வருமோ எல்லாம் பகவத் பக்தி செய்யும் பொழுது எல்லா விதமான பலன்களும் கிடைக்கின்றன அப்படின்னு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பதத்தில் இருக்கோம். இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, பரத்தை எவ்வாறு அடைதல் அப்படிங்கிறதை பற்றி பகவான் விளக்கியிருக்கின்றார். அந்த காலே சமாமேவா ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சயத் பாவம் யதினா சத்ர சம்சயம். எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் என்னை எண்ணிக்கொண்டு இறக்கின்றானோ அவன் எந்த விதமான ஐயமுமின்றி என்னை அடைகின்றான் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். இதுதான் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். அதனால் நம் பகவத் பக்தியை தினந்தோறும் பயிற்சி செய்தோம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவத் பக்தியை நாம் பயிற்சி செய்தோம், பக்தர்களிடமிருந்து பகவானுடைய கிரந்தங்களை பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்தம் அப்படின்னா, தானாகவே வந்து இறக்கும் தருவாயில் பகவானை பற்றி தானாகவே நினைத்து நாம் வந்து இறக்கும் பொழுது பக்தி செய்யும் பொழுது எல்லா விதமான பலன்களும் கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து இறக்கும் தருவாயில் பகவானை நினைக்கும் பொழுது நாம் பகவத் தாமத்தை அடைகிறோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை இந்த அத்தியாயத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதையின் பரத்தை அடைதல் என்னும் 8 அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.